வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044-9-408-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 044-9-408-12-12.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் தொடர்ந்து மீகா 4:6 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், மீகா 4:6. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு. இங்கே அந்நாளிலே என்று சொல்லப்படுவது தேவன் இன்னும் 1000 வருட அரசாட்சியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு. இங்கே தேவன் யாரை நொண்டியானவள் என்றும் தள்ளுண்டவள் தீங்கு அனுபவித்தவள் என்றும் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் தேசத்தை தான் அவ்வாறு சொல்லுகிறார். ஆங்கில வேதாமத்தில் நாம் பார்க்கும்பொழுது, நான் துன்புறுத்தியவளையும் கூட்டிக் கொள்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. தீங்கு அனுபவித்தவளையும் என்பதற்கு பதிலாக நான் துன்புறுத்தியவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த ஜனங்கள் அவருக்கு செவிகொடாதபடியால் இந்த சிறைப்பிடிப்பிற்கு ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் தேசத்திற்கு நடைபெற்ற காரியங்களுக்கு தேவனே குற்றச்சாட்டுகளை தன் மீது ஏற்றுக்கொள்கிறது இங்கே காண முடிகிறது. ஒரு தேவ ஊழியர் இஸ்ரவேல் தேசத்திற்கு சென்றிருந்தபொழுது அங்கே ஒரு யூத மனிதனோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர்களுடைய உரையாடல் நமக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவியாயிருக்கும். இந்த யூதர் ஜெர்மனியிலே கொடுமைப்படுத்தப்பட்டு தப்பி வந்தவர். இந்த கொடுமையின் காரணமாக அவர் தேவ பக்தியற்றவராகிவிட்டதாக சொன்னார். அந்த யூதர் ஊழியரிடத்திலே, நாங்கள் ஒடுக்கப்பட்ட பொழுது தேவன் எங்கே இருந்தார்? அவர் எங்களை ஏன் விடுவிக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு ஊழியர், நான் உண்மையை சொல்கிறேன், தேவன் அங்கேதான் இருந்திருப்பார். உங்களுக்கு உபத்திரவம் வந்தபடியினால் அவரை குற்றம் சாட்ட விரும்புகிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அந்த யூதர், நான் அவ்வாறுதான் சொல்வேன், தேவன் ஒருவர் இருந்திருப்பார் என்றால் அவர் எங்களுக்கு பதில் கொடுத்திருப்பார் என்று கூறினார். அதற்கு ஊழியர், இல்லை, நாங்கள் எல்லாரும் அவரை அறியாதிருந்த பொழுது நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும் வாய்ப்பையும் கீழ்ப்படியும் வாய்ப்பையும் பெற்றிருந்தீர்கள். உங்களுடைய இஸ்ரவேல் தேசம் ஜீவனுள்ள உண்மையான தேவனை பற்றிய அறிவுடையதாக இருந்தபொழுது எங்களுடைய முன்னோர் தேவனை அறியாத புறஜாதியாராக இருந்தார்கள். உலகத்தின் பல பகுதிகளிலேயும் இவ்வாறு காணப்பட்டார்கள். அவர்கள் அழுக்கான கீழ்த்தரமான அறிவற்ற புறஜாதியாராக இருந்தபொழுது உங்களுக்கு தேவ வெளிச்சம் இருந்தது. இறுதியிலே உங்களுடைய ஜனங்களிலே சிலர் எங்களுக்கு அந்த ஒளியை அறிவித்தார்கள். அதற்கு நாங்கள் நன்றியுடையவர்களாயிருக்கிறோம். அதே வேளையிலே தேவன் உங்களுடைய புத்தகங்களிலே வேதத்திலே அவரை விட்டு பின்வாங்கக்கூடாது என்று தெளிவுபட கூறியிருக்கிறார். அவ்வாறு பின்வாங்கும் பொழுது தண்டிக்கப்படுவீர்கள் என்றும் கூறியிருக்கிறார். பின்வாங்கிய பொழுது தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதே வேளையிலே அவர் இஸ்ரவேல் தேசத்தை முற்றிலும் கைவிட்டுவிடவில்லை. அவர் உங்களை திரும்பச் சேர்க்க நோக்கமுடையவராயிருக்கிறார். அப்பொழுது நீங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்வீர்கள். இது தேவனுடைய உலகம் என்பதையும் அவர் உங்களுக்கு கொடுத்த தேவனை பற்றிய அறிவை உங்களால் புறக்கணித்து தள்ள முடியாது என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். அவ்வாறு அவரை தள்ளினால் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள் என்று அந்த ஊழியர் விளக்கினாராம். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசம் தேவனை விட்டு சோரம் போனபடியினாலே, அவர்களுடைய செயலினாலே தேவனுடைய கரத்திலிருந்து தண்டனையை பெற்றார்கள். இன்று உலகம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாகவே வந்திருக்கிறது. உலகத்தின் பல பகுதிகளிலே உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்து போகிறார்கள். இன்னும் சில கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய காரியங்களையும் கேலி செய்வதுதான் மிகவும் வேதனைக்குரியதாகும். அவர்களிடம் கேட்டால், பிசாசு என்னை இவ்வாறு செய்ய வைத்துவிட்டான் என்பார்கள். இது உண்மையான சரியான பதில் அல்ல பிரியமானவர்களே. பிசாசு உங்களை தூண்டுவதனாலே நீங்கள் தீமை செய்யவில்லை, உங்களுக்குள் இருக்கிற பழைய சுபாவத்தினாலே தீமை செய்கிறீர்கள். நீங்கள் தேவனை விட்டு வெகு தொலைவிலே இருக்கிறபடியினால், பிரிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறபடியினால் அதை செய்கிறீர்கள். சிலர் இவ்விதமாக விரைவாக சொல்லிவிடுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் உங்களை குறித்து தேவனிடத்திலே தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்வார்கள். நீங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை குறித்து அவரிடத்திலே சொல்ல வேண்டியதில்லை, ஏனென்றால் அதை குறித்து அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அவர் உங்களை குறித்தும் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் அவருடைய நியாய தீர்ப்பை சந்திக்காமல் அவரை எளிதாக கருதிவிடவோ அவரை புறக்கணித்து விடவோ முடியாது. அதாவது, நாம் அவரை புறக்கணித்து தள்ளுவோம் என்றால் அவருடைய தண்டனை நிச்சயம் உண்டு. தேவன் இஸ்ரவேலை துன்புறுத்தியதற்கான குற்றச்சாட்டை தன் மீது ஏற்றுக்கொண்டார். இது நமக்கு உலகத்திலுள்ள தேசங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. மீகா 4:7 பாருங்கள். நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும், தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் எந்தெண்டைக்கும் ராஜாவாயிருப்பார். இங்கே நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் நீண்ட கால வரலாற்றிலே ஒருபொழுதும் 100% யூத மக்களும் தேவனை தொழுது கொள்ளவில்லை. எப்பொழுதுமே மீதியான ஜனங்கள் மட்டுமே அவருக்கு உண்மையாக இருந்திருக்கிறார்கள். தேவன் எப்பொழுதுமே மீதியானவர்களை வைத்து வைத்திருக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களிலேயும் மீதியானவர்கள்தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். உண்மையை பார்ப்போம் என்றால், எகிப்திலிருந்து வெளியேறி வந்தவர்களிலே அந்த வம்சம் முழுவதும் வனாந்தரத்திலே மடிந்து போனது. அவர்களுடைய பிள்ளைகள்தான் இந்த தேசத்திற்குள்ளே நுழைந்தார்கள். தேவன் மீதியானவர்களை பாதுகாத்தார். எலியாவின் நாட்களிலேயும் தேவன் தனக்கு உண்மையான மீதியானவர்களை உடையவராகவே இருந்தார். எலியா ஒரு எதிர்மறையான எண்ணமுடையவராயிருந்தார். ஞாபகம் இருக்கிறதா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:10 நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்று கர்த்தரிடத்திலே ஜெபித்தார். ஆனால் தேவன் அவனை நோக்கி, நீ ஒருவனாக இல்லையப்பா, எனக்கு இந்த மலையிலே பாகாலுக்கு முன் மண்டியிடாத 7,000 மீதியானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அவர்கள் ஆகாபிற்கும் ஏசபேலுக்கும் பயந்து அங்கே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். எலியாவிற்கு அவர்களை பற்றி தெரியாது. இன்றும் கூட நாம் பார்ப்பதற்கும் மேலான விசுவாசிகள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். அந்த 7,000 பேரை போல இவர்கள் இருக்கிறார்கள். நாம் அவர்களை குறித்து ஒருவேளை கேள்விப்படாவிட்டாலும் அவர்கள் எல்லாரும் உண்மையான விசுவாசிகளே. இயேசு கிறிஸ்து முதலாவது முறை பூமிக்கு வந்தபொழுது மீதியானவர்களின் சிறு கூட்டம் இருந்தது. தேசத்தின் தலைவர்கள் அவரை புறக்கணித்து தள்ளி சிலுவையிலே அறைந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளும் ஒரு சிறு மீதியானவர்களின் கூட்டம் இருக்கத்தான் செய்தது. பின்பு பெந்தேகோஸ்தே நாளிலேயும் அநேகர் கிறிஸ்துவினிடமாக திரும்பினார்கள். இருந்தபோதிலும் இதுவும் மீதியானவர்களே. எப்பொழுதுமே மீதியானவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய சபையை எடுத்துக்கொண்டாலும் அவரை உண்மையாக தொழுது கொள்கிற ஒரு சிறு கூட்டம் மீதியானவர்கள்தான் இருக்கிறார்கள். நாம் நினைப்பதற்கு மேலான விசுவாசிகள் உலகத்திலே இருக்கிறார்கள். சபையிலே மீதியானவர்களுடைய சிறு கூட்டமே விசுவாசிகளாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்று அநேகர் கிறிஸ்தவ வட்டாரத்திலிருந்தும் கிறிஸ்தவ பணியிடங்களிலிருந்தும் சிலர் மட்டுமே ஆரோக்கியமான உண்மையான விசுவாசம் உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். இதை அறியும் பொழுது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. இன்று அநேகர் சபை உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவர்களிலே அநேகர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசிகளாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் எந்த விதத்திலும் சரியானவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்க மாட்டார்கள். எபிரேயர் 12:6 இதை தெளிவுபடுத்துகிறது. கவனியங்கள், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் யாரையெல்லாம் தனது மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டாரோ அவர்களையெல்லாம் அவர் அக்கினி வழியாக நடத்தி கொண்டு வரப்போகிறார். தேவன் அவர்களை சோதிக்கப் போகிறார். நீங்கள் ஒருவேளை ஒரு பொருளை எடுத்து இது தங்கமா இல்லையா என்பதை சோதித்தறிய விரும்பினால் அதை தங்க நகை செய்யும் கடைக்கு எடுத்துச் செல்வீர்கள். அந்த கடைக்காரர் அந்த பொருளை தீக்குள்ளாக வைத்து சோதிப்பார். அதிலே தங்கம் இருக்கிறதா வேறெதும் காணப்படுகிறதா என்பது அப்பொழுதுதான் தெரியவரும். அதேபோல தேவன் தம்முடையவர்களை தீங்குக்குள்ளாக சோதனைக்குள்ளாக நடத்தி செல்லப் போகிறார். சபை உறுப்பினர்களுக்கு உபத்திரவத்தின் நாட்கள் வரும். இது யாரையெல்லாம் உண்மையான விசுவாசிகள் என்றும் யார் யாரெல்லாம் உண்மையற்றவர்கள் என்பதையும் வெளிப்படுத்திவிடும். தேவன் சபையிலே மீதியானவர்களையே உடையவராய் இன்றும் இருக்கிறார். அதேபோல அன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலேயும் மீதியான விசுவாசிகள் நாம் நினைப்பதற்கும் மேலானவர்கள் இருந்திருப்பார்கள். ஒவ்வொரு தேசத்திலேயும் மீதியான உண்மையான விசுவாசிகள் இருப்பார்கள். அவர்கள் ஒருவேளை அந்த ஸ்தல திருச்சபையோடு அடையாளப்படுத்தப்படாவிட்டாலும் விசுவாசிகளாக இருப்பார்கள். துரதிருஷ்டவசமாக சில சபை உறுப்பினர்கள் சிறந்த விசுவாசிகளுக்கும் கதவை அடைக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இருந்தபோதிலும் தேவன் தமக்கு உண்மையான மீதியானவர்களை உடையவராக இருக்கிறார். மீதியானவர்கள் என்ற வார்த்தை வேதத்திலே மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, இதை நாம் சாதாரணமாக கருதக்கூடாது. மீகாவின் நாட்களிலே தேவன் தீங்கு அனுபவித்தவர்களை மீதியானவர்களாக உருவாக்குவதாக சொல்லுகிறார். தேவன் அவர்களை மீண்டும் கூட்டி சேர்த்து அவர்களை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன், அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார் என்றும் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது மீகா 4:8 பார்ப்போம். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும். இங்கே மந்தையின் துருக்கமே சியோன் குமாரத்தின் அரணே என்று கூப்பிடுகிறார். தேவன் தம்முடைய தேசத்தை பார்த்தே இதை சொல்கிறார். முந்தின ராஜ்யங்களாகிய தாவீது மற்றும் சாலமோனின் ராஜ்யம் மீண்டும் கொண்டுவரப்படும் என்று அறிவிக்கிறார். அதேபோல மேசியாவின் சிறந்த ராஜ்யம் வருகிறது என்கிறார். இது இன்னமும் நிறைவேறவில்லை. அந்த ராஜ்யம் இன்னமும் வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய தேசத்திலே திரும்பி போய் இருக்கிறார்கள் என்றால் அது வேறொன்றிற்கும் அல்ல, மகா உபத்திரவ காலம் வருகிறதாயிருக்கிறது. 1000 வருட அரசாட்சி இன்னும் தூரமான எதிர்காலத்தில் வருகிறதாயிருக்கிறது. இப்பொழுது அருகில் உள்ள எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த இடத்திலே ஒரு மேகம் சூரிய வெளிச்சத்தை கடந்து போவது போல காணப்படுகிறது. அநேக சிறந்த வேத வல்லுநர்கள் அடுத்து வரும் 2 பாபிலோனிய சிறைப்பிடிப்பை பற்றி சொல்கிறது என்று கருதுகிறார்கள். மீகா 4:9-10 பாருங்கள், வாசிக்கிறேன். இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன்? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். சியோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்கலாக்கி மீட்பார். இது தென் ராஜ்யத்திற்கு வரப்போகின்ற பாபிலோனிய சிறைப்பிடிப்பை பற்றி சொல்கிறது. மீகா இந்த வார்த்தைகளை சியோன் குமாரத்தியே என்று கூறி அறிவிப்பதால் அவர் தென் ராஜ்யமாகிய யூதாவை குறித்து சொல்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இங்கே பிரசவ ஸ்திரீயைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு என்று சொல்லப்படுகிற காரியம் சிறந்த ஒரு விளக்கத்தை தருகிறது. அநேகருக்கு பிரசவ வேதனை குறித்து தெரிகிறதில்லை. பெண்கள் மாத்திரமே இந்த வேதனை பற்றி அறிவார்கள். ஆண்கள் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பிரசவ வேதனை மிகவும் பயங்கரமானது. இந்த வேதனையை வெகு நேரம் எவராலும் தாங்க முடியாது. அது சிறிது நேரம் மட்டுமே இருக்க வேண்டும். மீகா நமக்கு இந்த ஒரு ஓவியத்தையே தருகிறார். நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றி சென்ற காரியத்தை அவர் இவ்வாறு விளக்குகிறார். அவன் எருசலேமிற்கு மூன்று முறை படையெடுத்து வந்து மூன்றாவது முறை அவன் தேவாலய பகுதியை அழித்து நொறுக்கி சாம்பலாக்கி நகரை தரை மட்டமாக்கி கொளுத்தி விட்டான். அப்பொழுது யூதாவின் மக்களுடைய வேதனை பிரசவ ஸ்திரீயின் வேதனை போன்று இருந்தது என்கிறார். அது குறுகிய காலமே இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் யூதா தேசம் முற்றிலும் இல்லாமலேயே அழிந்து போயிருக்கும். அந்த பிரச்சினை பாடுகள் வெகு காலம் நீடித்திருக்கக்கூடாது. ஏனென்றால் மக்களால் அதை தாங்க முடியாது. அது மிகவும் பயங்கரமானதாக கொடியதாக இருந்திருக்க வேண்டும். இந்த ஒரு காரணத்தினாலேயே மகா உபத்திரவ காலமும் குறுகியதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 22 வசனத்திலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 22 வசனம், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்கிறார். நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் என்று வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் அந்த நகரத்தை கைப்பற்றிய பொழுது மீதியாயிருந்தவர்கள் வயல்வெளிக்கு ஓடி அங்கே தங்கி வாழ முயற்சித்தார்கள். ஆனால் இறுதியிலே அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு சென்றார்கள். இங்கே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த இரண்டு வசனங்களிலேயும் மீகா இஸ்ரவேலின் அசீரிய சிறைப்பிடிப்பையும் தாண்டி பின்னால் நடக்கின்ற யூதாவின் பாபிலோனிய சிறைப்பிடிப்பை குறித்து காண்கிறார். இருந்தபோதிலும் அடுத்த மூச்சியிலேயே விடுதலை பற்றியும் முன்னறிவித்து விடுகிறார். அங்கே விடுவிக்கப்படுவாய், அங்கே கர்த்தர் உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி உன்னை மீட்பார் என்று தெளிவாய் சொல்கிறார். அவர்கள் பாபிலோனிலே சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் அவர்களை அங்கிருந்தும் விடுதலை பண்ணுவார் என்கிறார். கோரேசின் கைகளினாலே தேவன் அவர்களை பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து விடுவித்தார் என்று வரலாறு கூறுகிறது. இதை குறித்து நீங்கள் ஏசாயா 44 அதிகாரம் 28 வசனத்திலேயும் 2 36 அதிகாரம் 22-23 போன்ற பகுதிகளிலேயும் காண முடியும். தேவனுடைய ஜனங்களின் பிரசவ வேதனையும் பாடுகளும் சந்தோஷமாக மாறியது என்று மீகா இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறார். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது மீகாவின் இறுதி பிரிவிற்குள்ளாக வருகிறோம். இந்த பிரிவிலே மீகா மிகவும் தூரமான எதிர்காலத்தினை நோக்கி சென்று சில காரியங்களை சொல்வதை பார்க்கலாம். இங்கே மகா உபத்திரவ காலத்தை குறித்து குறிப்பாக இறுதி யுத்தமாகிய அர்மகதான் யுத்தத்தை பற்றி சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். மீகா 4:11 வசனம், சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். இங்கே அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அநேக ஜாதியார் என்று மீகா குறிப்பிடுவதனாலே அவர் பாபிலோனிய படையெடுப்பை தாண்டி வேறு ஏதோ ஒன்றை குறித்து சொல்லுகிறார் என்பது தெளிவாகிறது. அநேக ஜாதியார், அதாவது அநேக தேசத்தார் எருசலேமிற்கு எதிராக கூடுவதை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக யோவேல் 3 சகரியா 12 மற்றும் 14 இசைக்கியல் 38 மற்றும் 39 போன்ற அதிகாரங்களிலே இந்த தீர்க்கதரிசிகள் இதை குறித்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மகா உபத்திரவ காலத்திலே நடைபெறவுள்ள அர்மகதான் யுத்தத்தை குறிப்பிடுகிறது. அப்பொழுதே எருசலேமிற்கு எதிராக அநேக ஜாதியார் கூடி வருவார்கள். இப்பொழுது மீகா 4:12 வசனத்தை பாருங்கள், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். தேவன் என்ன செய்யப்போகிறார் என்பதை இந்த எதிராளிகள் அறியார்கள். அவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக கண்களை மூடிக்கொண்டு வந்து விடுவார்கள். அங்கே வைத்து தேவன் தங்களை நியாயம் தீர்ப்பார் என்பதை கூட அறியாமல் அங்கே வந்து எருசலேமிற்கு எதிராக கூடுவார்கள். வசனம் 13, சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். இந்த உலகத்திலுள்ள தேசங்கள் எல்லாம் போரடிப்பதற்காக விளைந்த பயிராயிருக்கின்றன. இஸ்ரவேல் தேசம் அதை போரடிக்கும். ஆனால் இன்று இஸ்ரவேல் தேசம் மிகவும் பலவீனமாயிருக்கிறது. இது முற்றிலும் எல்லா காரியங்களிலேயும் மற்ற தேசங்களையே சார்ந்திருக்கிறது. ஆனால் அந்நாட்களிலே தேசங்கள் எல்லாம் கர்த்தரையே சார்ந்திருக்கப் போகிறது. சங்கீதம் 75:6-7 வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலுமிருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அதாவது அந்நாட்களிலே இஸ்ரவேலுக்கு வடதேசமாகிய ரஷ்யாவிலிருந்தோ தென்பகுதியாகிய எகிப்திலிருந்தோ மேற்கு திசை தேசமாகிய அமெரிக்க ஐக்கிய நாடு அல்லது ஐரோப்பாவிலிருந்தோ அல்லது கிழக்கு தேசமாகிய சீனாவிலிருந்தோ அல்லது அரபு தேசங்களிலிருந்தோ உதவி வரப்போகிறதில்லை. அவர்களுக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே உதவி வரப்போகிறது. இறுதியில் உள்ள 3 வசனங்களும் எதிர்காலத்திலே நடைபெறவுள்ள அர்மக்கதான் யுத்தத்தை எதிர்பார்த்து சொல்கிறது. இந்த அர்மக்கதான் யுத்தமே மகா உபத்திரவ காலத்தை முடிவிற்கு கொண்டு வரும். அருமையானவர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்ததை சற்று நினைவிற்கு கொண்டு வருவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை தள்ளி பின்வாங்கி போனபடியினால் அதை நொறுக்குதலுக்கு உட்படுத்தினார் என்று பார்த்தோம். நாம் இன்று எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறோம் என்று சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருந்து நாமும் தண்டிக்கப்படுவோம் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவ பிள்ளைகள் துன்பத்தை சந்திப்பதற்கான அநேக காரணங்களிலே இதுவும் ஒன்று. பிரியமானவர்களே, ஆகவே ஒருவேளை நீங்கள் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் காணப்படுவீர்கள் என்றால் இன்றே அவரிடத்திலே திரும்புங்கள். மீதியானவர்களை குறித்து நாம் சிந்தித்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். நீங்கள் அந்த உண்மையுள்ள மீதியானவர்களின் கூட்டத்திலே காணப்படுகிறீர்களா? இல்லாவிட்டால் உண்மையற்ற பெருங்கூட்டத்தில் ஒருவராக சேர்ந்து பாவத்தின் வழிகளிலே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இருந்தாலும் இன்றே தேவனிடத்திலே வந்து சிறு மந்தையின் ஒரு அங்கமாக மாற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. Right.
தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தே சுவே உனக்கு நல்ல நேசத்துடையே. அன்னை தந்தையானவரும் பின்ன பேதமாய் உன்னை அங்கலாய்க்க விட்டெளிஞன் ஆன போதினும் உன்னை அங்கலாய்க்க விட்டெளிஞன் ஆன போதினும் தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தே சுவே உனக்கு நல்ல நேசத்துணையே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
வறுமை கொண்டாலும் மாசீருமையாய் சகிக்க ஒண்ணா, வறுமை கொண்டாலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தே சுவே உனக்கு நல்ல
நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நெகேமியா 4:20 வசனத்தின் பின்பாகம்.
பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மிகு பாரமாய் சுமைவும் மேலே பற்றி நின்றாலும், மிகு பாரமாய் சுமைவும் மேலே பற்றி நின்றாலும் தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தே சுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. நோயே